The following is a class on the Bhagavad Gita as it is, 4th chapter, text number 19 through 25, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on January 10th, 1969, in Los Angeles.
Pinvaram Bhagavad Gita Unmayuruvil, Nangavad Adhyayam, 19th Mudal, 25th Slokam Vare, Upanyasam Valangyavar, தெய்வத்தெரு ஆ சா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1969 வருடம் ஜனவரி 10 தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பதிவு செய்யப்பட்டது. பக்கம் யார் படிப்பீங்க? நீங்க படிக்கிறீங்களா? எந்த பக்கம்? 123 பக்கம்.
What is understood to be in full knowledge is every act is devoid of desire for sense gratification. He is said by sages to be a worker whose fruit of action is burned up by the fire of perfect knowledge.
உன்னத அறிவு 19th ஸ்லோகம். யாருடைய முயற்சிகள் அனைத்தும் புலநுகர்ச்சியிலிருந்து விடுபட்டுள்ளதோ அவன் பண்டிதனாக அறியப்படுகிறான். அத்தகையவன் பக்குவமான அறிவு என்னும் நெருப்பால் செயல்களின் விளைவுகளை சுட்டெரித்தவன் என்று சாதுக்களால்
கருதப்படுகிறான்.
ஒவ்வொரு செயல்களிலும் புலனின்பத்துக்கான விருப்பம் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒருத்தனை முழு ஞானத்தோடு இருக்கக்கூடியவரா புரிந்து கொள்ளப்படுது.
The opposite is ignorance. Those who are in knowledge of sense gratification, they are devoid of knowledge.
அதுக்கு நேர் மாறானது அறியாமை. யாரெல்லாம் புலனின்பத்துக்கான ஞானத்தில் இருக்காங்களோ அவர்கள் அறிவு இல்லாதவர்கள் சொல்லப்படுது.
He is said by sages to be a worker whose fruitive action is burned up by the fire of perfect knowledge.
அத்தகையவன் பக்குவமான அறிவு என்னும் நெருப்பால் செயல்களின் விளைவுகளை சுட்டெரித்தவன் என்று சாதுக்களால் கருதப்படுகிறான்.
He is said by sages to be a worker whose fruitive action is burned up by the fire of perfect knowledge. This is very common thing.
அத்தகையவன் பக்குவமான அறிவு என்னும் நெருப்பால் செயல்களின் விளைவுகளை சுட்டெரித்தவன் என்று சாதுக்களால் கருதப்படுகிறான். இது ரொம்ப ஒரு பொதுவான விஷயம்.
Everyone has to act. But if he acts in full knowledge, then that is perfection of activity.
ஒவ்வொருத்தருமே செயல்பட்டாக வேண்டியிருக்கு. அவர் முழு ஞானத்தோட செயல்படும் போது அப்போ அந்த செயலானது பக்குவமானதா இருக்கு.
Just like in our ordinary life, if we do business or whatever we do, if we are in full knowledge of the state laws and act accordingly, that is perfection of our activity.
நம்முடைய சாதாரண வாழ்க்கையிலேயே கூட நம்ம ஒரு வியாபாரம் செய்தாலோ அல்லது வேற என்ன நம்ம செய்தாலும் முழு அறிவோடு நம்ம செய்யும்போது நாட்டோட சட்டத்தை தெரிஞ்சு அதன்படி செயல்படும் போது அந்த செயல்களானது பக்குவமானதா இருக்கு. படிங்க.
Abandoning all attachment to the results of his activities, ever satisfied and independent, he performs no fruits of action, although engaged in all kinds of undertakings.
20th ஸ்லோகம். தனது செயல்களின் பலன்களின் மீதான எல்லா பற்றுதலையும் துறந்து எப்போதும் திருப்தியுற்று சுதந்திரமாக விளங்கும் அவன் எல்லாவித செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் எந்த பலன் நோக்கு செயலையும் செய்வதில்லை.
ஆமா,
செயல்களின் பலன்கள் மீதான பற்றுதலை துரத்தல்.
Everyone is aspiring some result of his activity.
ஒவ்வொருத்தருமே அவர்களுடைய செயல்களின் பலன்களை விரும்புறவங்க.
சோ தி பிளேன் எக்ஸாம்பிள் இஸ், சப்போஸ் யூ ஆர் ஒர்க்கிங் இன் ஏ ஆபீஸ்.
ஒரு எளிமையான உதாரணம் கொடுக்கணும்னா, நீங்க ஒரு அலுவலகத்தில் வேலை செய்றீங்கன்னு வைங்க.
சோ யூ ஆர் நாட் கன்சர்ன் வித் தி ரிசல்ட், யூ ஹேவ் டு சிம்பிளி டூ யுவர் டியூட்டி.
அந்த பலனை பற்றி நீங்க அதிகமாக சிந்திக்கிறதில்லை, உங்களுடைய கடமை நீங்க செய்யணும், அவ்வளவுதான்.
தி ரிசல்ட், தி அல்டிமேட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் தட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இஸ் கன்சர்ன் ஃபார் தி ப்ரொப்ரைட்டர்ஸ் ஆர் தி டிரெக்டர்.
அந்த நிறுவனத்தோட உரிமையாளரோ அல்லது இயக்குனரோ தான் அதனால வரக்கூடிய இறுதி லாபமோ நஷ்டமோ அதை பற்றி சிந்திப்பாங்க.
பட் யோர் டியூட்டி இஸ் தட் தி போஸ்ட் விச் யூ ஆர் ஆக்குபைங், யூ மஸ்ட் டூ யுவர் ஒர்க் வெரி நைஸ்லி, தட்ஸ் யோர் டியூட்டி.
ஆனால் உங்களுடைய கடமை என்னன்னா, உங்களுக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த பதவியை நீங்க சிறப்பாக செயல்படுத்தணும், அதுதான் உங்களுடைய கடமை.
விதவுட் பீங் அட்டாச் டு தி ரிசல்ட் வில் பி என்ஜாய்ட் பை தி ப்ரொப்ரைட்டர்ஸ் ஆஃப் தட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்.
பலன்கள் மீதான பற்று இல்லாம அந்த பலன்களை அந்த நிறுவனத்தோட உரிமையாளர்கள் தான் அனுபவிப்பாங்க. படிங்க.
Such a man of understanding acts with mind and intelligence perfectly controlled, gives up all sense of proprietorship over his possessions, and acts only for the bare necessities of life. Thus working, he is not affected by sinful reaction.
21st ஸ்லோகம். இத்தகு உணர்வுடையோன் மனமும் அறிவும் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தனது சொத்துக்களின் மீதான உரிமை உணர்வுகளை எல்லாம் துறந்து வாழ்வின் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே செயலாற்றுகின்றான். இவ்வாறு செயல்படுவதால் அவன் பாவ விளைவுகளால் பாதிக்கப்படுவதில்லை.
சப்போஸ் a man is a manager, a cashier in the bank. He is receiving millions of dollars daily. But he does not claim the proprietorship.
ஆமா, ஒருத்தர் வங்கியில காசாளராகவோ நிர்வாகியாவோ வேலை பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட பல லட்சக்கணக்கான டாலர் வருது. ஆனா அவர் அதனுடைய உரிமையாளரா தன்னை சொல்லிக்கிறது இல்ல.
He is simply handling millions of dollars, but he knows that I am not the proprietor.
அந்த லட்சக்கணக்கான டாலர்களை அவர் வெறுமனே கையாள்றார். ஆனா அவருக்கு தெரியும் இதுக்கு உரிமையாளர் நான் அல்லன்றது.
Similarly, in our this material activities, we may have the chance of handling millions of dollars.
அதே மாதிரி நம்முடைய பௌதிக செயல்களில் நமக்கு இது மாதிரி பல லட்சக்கணக்கான டாலர்களை கையாள்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம்.
Practically, nobody comes here with millions of dollars, neither one goes with millions of dollars.
நடைமுறையில் சொல்லணும்னா, இங்கே ஒருத்தருமே லட்சக்கணக்கான டாலரோட வர்றதும் கிடையாது, ஒருத்தரும் லட்சக்கணக்கான டாலரோட போறதும் கிடையாது.
Everyone comes here empty hand. The child comes empty hand and the dead body goes empty hand.
ஒவ்வொருத்தருமே இங்க வெறும் கையோட தான் வராங்க. குழந்தையா வரும்போது வெறும் கையோட வரும், இறந்து போன உடலா போகும்போது வெறும் கையோட தான் போறோம்.
So, between the birth and death, this small duration of life,
பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த குறுகிய வாழ்க்கை காலத்தை,
we are supposed to possess so many things.
அதுக்குள்ள நாம பல்வேறு விஷயங்களை உரிமை கொண்டாட வேண்டியவர்களா இருக்கும்.
That is our false possession. Actually, you don't possess.
அதெல்லாம் நம்மளுடைய பொய்யான உரிமை. உண்மையிலே நமக்கு உரிமையானது எதுவுமே இல்லை.
Just like, so long I am cashier in the bank, I am supposed to deal with millions of dollars, but that is not my money.
உதாரணத்துக்கு, வங்கியில காசாளரா இருக்கிற வரைக்கும் லட்சக்கணக்கான டாலர் நான் கையாள வேண்டியிருக்கு, ஆனா அது என்னோடது அல்ல.
In this consciousness, this is Krishna consciousness, to understand everything belongs to Krishna.
இந்த உணர்வு தான் கிருஷ்ண உணர்வு. எல்லாமே கிருஷ்ணருக்கு சொந்தமானதுன்றத புரிந்து கொள்றது.
If one acts in that way, that everything ஈசாவாசமிதம் சர்வம்.
இப்போ ஒருத்தர் அந்த விதத்துல செயல்படுறாரு அப்படின்னா, அதாவது ஈசாவாசம் இதம் சர்வம்.
The Ishopanishad says, everything belongs to God. But God has given me chance to handle these things.
Ishopanishad enna soludna, ellame kadavulukku chondamanadu. Ana kadavul indha vishayatha kaiyalradhukku enakku vaipa koduthirkar.
Therefore, my knowledge and intelligence will be there. If I utilize for serving God.
அதனால தான் என்னுடைய ஞானமும் புத்தியும் கடவுளுக்கு சேவை செய்யறதுக்காக உபயோகிச்சன்னா அது இருக்கும்.
That is my intelligence.
அதுதான் என்னுடைய புத்தி.
As soon as I utilize them for my sense gratification, then I am entrapped.
நான் என்னுடைய புலன் இன்பத்துக்காக உபயோகப்படுத்துறேன்னா உடனே நான் சிறைப்பட்டு போறேன்.
The same example can be given. If the bank cashier thinks so many millions of dollars at my disposal, let me something and put in my pocket, then he is entrapped.
அதே உதாரணம் கொடுக்கப்படலாம். ஒரு வங்கி காசாளர் நிறைய லட்சக்கணக்கான டாலர் இங்க என்னால கையாள முடியுது, அதனால இதுல கொஞ்சத்தை என்னுடைய பையில போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சாருன்னா அப்பா அவர் பிடிபட்டுருவார்.
அதர்வைஸ் யூ என்ஜாய், யூ கெட் குட் சேலரி, யூ குட் கெட் குட் காம்ஃபர்ட்ஸ் அண்ட் டூ யுவர் ஒர்க் நைஸ்லி ஃபார் கிருஷ்ணா.
அப்படி இல்லைன்னா நீங்க அனுபவிக்கலாம், உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது, நல்ல சௌகரியங்கள் இருக்கு, நீங்க கிருஷ்ணருக்கு நல்லா சேவை பண்ணுங்க.
That is Krishna consciousness. Everything should be considered as Krishna's.
அதுதான் கிருஷ்ண உணர்வு. எல்லாவற்றையும் கிருஷ்ணருடையதா கருதப்படணும்.
Not a farthing mine. That is Krishna consciousness.
ஒரு பைசா கூட என்னது கிடையாது, அதுதான் கிருஷ்ண உணர்வு. படிங்க.
He who is satisfied with gain, which comes of its own accord, who is free from duality and is not empty, who is steady both in success and failure, is never entangled, although performing actions.
எவனொருவன் தானாக வரும் லாபத்தில் திருப்தியடைந்து இருமையிலிருந்து விடுபட்டு பொறாமையற்று வெற்றி தோல்விகளில் நிலைத்து செயலாற்றுகின்றானோ அவன் செயல்களை செய்யும் போதிலும் ஒருபோதும் பாதிக்கப்படுவதில்லை.
Yes. Now if I think that I am poor man, think bank proprietor and directors, they have got so much money.
நான் ரொம்ப ஏழ்மையில் இருக்கேன், இந்த வங்கி உரிமையாளர்கள் அந்த நிர்வாகிகள்லாம் நிறைய பணம் வச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைச்சேன்னா,
தி தியரி ஆஃப் தி கம்யூனிஸ்ட் தியரி, தே ஆர் ட்ரை டு அட்டாக் அதர்ஸ் தட் தே ஆர் ஸ்னாஸ்ட் அவர் மணி.
இந்த கம்யூனிச கொள்கையானது மற்றவர்களுடைய பணத்தை அவங்க பிடுங்கிட்டாங்கன்னு சொல்லி மற்றவர்களை அவங்க தாக்குறாங்க.
ஆக்சுவலி ஒன் சுட் பி சாட்டிஸ்ஃபைட் ஜஸ்ட் லைக் a bank clerk or a bank cashier should be satisfied with his post and the wages he gets.
Unmaiyile eppadi oru vangi kaasalaro alladhu vangi uliyar avarku kedaikkakoodiya sambalam matrum avarudaiya padaviye vechi thirupthi adayanumo adhu maadhiri oruthar thirupthi adayanum.
He should be satisfied. If God pleases, he will be elevated to a higher position. That is God's grace.
அவன் திருப்தி அடையணும். கடவுள் திருப்தி அடைஞ்சாருன்னா, இப்ப கடவுளோட அருள் கிடைக்குதுன்னா நம்மளை உயர்நிலைக்கு கொண்டு போவார்ன்றத அவன் தெரிஞ்சுக்கணும்.
But we should not be disturbed. We should be satisfied. And thus disturbance can be checked only if you are in Krishna consciousness.
ஆனா நம்ம அதனால தொந்தரவு அடையக்கூடாது. அந்த தொந்தரவை எப்போ நம்ம தடுக்க முடியும் அப்படின்னா, நம்ம கிருஷ்ண உணர்வுல இருந்தா மட்டும்தான்.
He will be surprised. In 1942, there was an artificial famine in India. by politicians and practically they are starving.
நீங்க ஆச்சரியப்படுவீங்க, 1942ல அரசியல்வாதிகளால இந்தியாவில் ஒரு செயற்கையான வறட்சி பஞ்சம் ஏற்பட்டது. நடைமுறையில் அவங்க எல்லாரும் பட்டினியில் கடந்தாங்க.
And one American gentleman, very responsible man, he was present. He said that in our country, if such starvation would have happened, there would have been revolution.
அந்த சமயத்தில் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபர் அங்க இருந்தார். அவர் சொன்னார், எங்களுடைய நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருந்ததுன்னா எங்க நாட்டில் ஒரு பெரிய புரட்சி வெடிச்சிருக்கும் அப்படின்னார்.
But the Vedic culture is so nice that nobody even stole a pin from others' pocket. They starved.
ஆனா வேத கலாச்சாரம் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததா இருக்கிறதால ஒருத்தர் அடுத்தவங்களுடைய பையிலிருந்து ஒரு குண்டூசியை கூட திருடல. அவங்க பட்டினியில தான் இருந்தாங்க.
Because the culture is, they are satisfied. Well, God has put me in this condition. Why shall I encroach upon others' property?
ஏன்னா கலாச்சாரம் அப்படி இருக்கிறதால அவங்க திருப்தி அடைஞ்சாங்க. கடவுள் என்னை இந்த சூழ்நிலையில வச்சிருக்கார், அதனால நான் ஏன் அடுத்தவங்களுடைய சொத்தை அபகரிக்கணும்?
That is Vedic culture.
அதுதான் வேத கலாச்சாரம்.
ஈசாவாசமிதம் சர்வம், everything belongs to God. Whatever he has allotted to me, that is my possession.
ஈசாவாசம் இதம் சர்வம், எல்லாமே கடவுளுக்கு சொந்தமானது. அவர் என்னெல்லாம் எனக்குன்னு கொடுத்திருக்காரோ அதுதான் என்னுடைய உடைமை.
I can. Tena taktena bhunjita. Whatever is allotted to you, be satisfied. Magridha kasyachit dhanam. You do not encroach upon others' property.
தேன தக் தேன புஞ்சிதா, உனக்கு என்ன ஒதுக்கப்பட்டிருக்கோ அதை வச்சு நீ திருப்தி அடைஞ்சிரு. மா கிருத கஸ்ய ஸ்வித்தனம், அடுத்தவர்களுடைய சொத்தை நீ அபகரிக்காத.
If anyone is satisfied in this way in Krishna consciousness, where is the question of stealing? There is no question of stealing.
ஒவ்வொருத்தரும் இந்த விதத்தில் கிருஷ்ணா உணர்வினால திருப்தி அடைகிறாங்க அப்படின்னும் போது திருட்டுன்ற கேள்விக்கு எங்கே இடம் இருக்கு? அங்க திருட்டுன்ற பேச்சு இருக்காது.
There is no need of law for the thieves. People will become so honest, he will be satisfied.
திருடர்களுக்குன்னு சட்டமே தேவையில்லை, அவர்கள் நேர்மையா இருப்பாங்க, அவங்க திருப்தி அடைஞ்சிருவாங்க.
So this Krishna consciousness movement is all pervading. Either you take socially, politically, religiously, scientifically, philosophically, any way you take.
அதனால இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது எல்லா விஷயத்துக்குமானது. நீங்க சமுதாய ரீதியா எடுத்துட்டாலும் சரி, அரசியல் ரீதியா அல்லது மத ரீதியா, விஞ்ஞான பூர்வமா தத்துவ பூர்வமா எந்த விதத்திலையும் நீங்க அதை எடுத்துக்கொள்ளலாம்.
Just like sandalwood. Sandalwood, you rub it on the stone in any way, the pulp will be flavor.
சந்தன கட்டை இருக்கு, அந்த சந்தன கட்டைய நீங்க கல்லல எப்படி உரசினாலும் அந்த வாசம் வரும்.
It is not that if you rub the wood on the stone in this way, then the pulp will come flavored. No.
அந்த கட்டைய கல்லல இப்படி உரசினாதான் வாசம் வரும், அந்த சந்தன பசை கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் இல்ல.
Krishna consciousness is so nice. If you apply in any field of activities, you will see it is perfect.
இந்த கிருஷ்ண உணர்வுன்றது எந்த அளவுக்கு சிறந்ததுன்னா, நீங்க எந்த துறையில இதை ஈடுபடுத்தினாலும் அது பக்குவமானதா இருக்கும்.
Either you apply in industry, or in politics, or in sociology, or in philosophy, or in science.
அதை நீங்க தொழிற்துறையில ஈடுபடுத்தலாம், அரசியலில் ஈடுபடுத்தலாம், அல்லது சமுதாயங்களில் ஈடுபடுத்தலாம், அல்லது தத்துவத்தில் நீங்க ஈடுபடுத்தலாம், அல்லது விஞ்ஞானத்தில் ஈடுபடுத்தலாம்.
Therefore Bhagavat says that whatever capacity you may have, either you are a scientist or a lawyer or an engineer or a rich man, a capitalist, whatever you may.
அதனால தான் ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது, உன்னுடைய தகுதி எதுவாக வேணா இருக்கலாம். நீ ஒரு விஞ்ஞானியாக இருக்கலாம், அல்லது ஒரு வழக்கறிஞனாக இருக்கலாம், ஒரு பொறியாளனாக இருக்கலாம், ஒரு செல்வந்தனாக இருக்கலாம், அல்லது ஒரு முதலாளியாக இருக்கலாம், நீ எதுவாக வேணா இருக்கலாம்.
Your duty is to utilize your talent for Krishna consciousness. That's all.
உன்னுடைய கடமை, உன்னுடைய திறமையை கிருஷ்ண உணர்வுக்காக நீ உபயோகப்படுத்தணும், அவ்வளவுதான்.
That is perfection.
அதுதான் பக்குவம்.
Yes.
படிங்க.
A Krishna conscious person does not make much endeavor even to maintain his body. He is satisfied with gains which are obtained of their own accord. He neither begs nor borrows, but he labors honestly as far as in his own power, and is satisfied with whatever is obtained by his own honest labor.
பொருளுரை. கிருஷ்ண பக்தன் தனது உடலை பராமரிப்பதற்காக கூட பெருமுயற்சி ஏதும் செய்வதில்லை. தானாக அடையப்படும் லாபங்களில் அவன் திருப்தி கொள்கிறான். அவன் கடன் வாங்குவதும் இல்லை, யாசகம் கேட்பதும் இல்லை. ஆனால் தனது சக்தி கேற்றவாறு நியாயமாக உழைத்து தனது நேர்மையான வேலையினால் கிடைப்பதை வைத்து திருப்தி அடைகின்றான்.
A Krishna conscious person is therefore independent in his livelihood. He does not allow anyone's service to hamper his own service to Krishna. However, for the service of the Lord, he can participate in any kind of action without being disturbed by the duality of the material world. The duality of the material world is felt in terms of heat and cold, or misery and happiness.
எனவே அவன் தனது வாழ்வில் சுதந்திரமாக உள்ளான். மற்றவர்களது சேவை கிருஷ்ணருக்கான தனது சேவையில் தடையாக இருப்பதை அவன் அனுமதிப்பதில்லை. இருப்பினும் அவன் கிருஷ்ணரின் தொண்டிற்காக பௌதிக உலகின் இருமைகளால் பாதிக்கப்படாமல் எந்த ஒரு செயலிலும் பங்கேற்க முடியும். வெப்பம், குளிர், இன்பம், துன்பம் போன்றவற்றால் ஜட உலகின் இருமைகள் உணரப்படுகின்றன.
A Krishna conscious person is above this duality because he does not hesitate to act in any way for the satisfaction of Krishna. As he does not care for duality, therefore he is steady both in success and in failure. These signs are visible when one is at full in transcendental knowledge.
Krishna Bhaktan இருமைக்கு அப்பாற்பட்டவன். ஏனெனில் கிருஷ்ணரின் திருப்திக்காக அவன் எதையும் செய்ய தயங்குவதில்லை. எனவே அவன் வெற்றி தோல்வி இரண்டிலும் ஸ்திரமாக உள்ளான். உன்னத அறிவில் முழுமையடையும் போது இந்த அறிகுறிகளை காணலாம்.
23. The work of a man who is unattached to the modes of material nature and who is fully situated in transcendental knowledge merges entirely into transcendence.
23rd ஸ்லோகம். ஜட இயற்கை குணங்களில் பற்றற்று திவ்ய ஞானத்தின் நிலை பெற்றவனின் செயல் முழுமையாக உன்னதத்தில் கலந்து விடுகின்றது.
Yes, the work of a man who is unattached to the modes of material nature.
ஆமா, ஜட இயற்கையின் குணங்களோடு பற்றற்று இருப்பவருடைய செயல்.
The modes of material nature are three: goodness, passion and ignorance.
ஜட இயற்கையின் குணங்கள் மூன்று: சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்.
Somebody is working in the material world in the quality of goodness.
இந்த ஜட உலகத்தில் ஒருத்தர் சத்துவகுணத்தோட செயல்படுறாருன்னா,
in Vedic culture these divisions are very distinct, just like Brahmins, Sannyasins. They are supposed to be working in goodness because they are simply working for God consciousness or Krishna consciousness. Brahmins, business.
வேத கலாச்சாரத்தில் இந்த பிரிவுகள்லாம் மிக தெளிவாக தெரியும். உதாரணத்துக்கு பிராமணர்களும் சந்நியாசிகளும் சத்துவ குணத்தில் செயல்பட வேண்டியவர்கள். அவர்கள் வெறுமனே கடவுள் உணர்வு அல்லது கிருஷ்ண உணர்வுக்காக மட்டுமே செயல்படக்கூடியவர்கள். அதுதான் பிராமணர்களுடைய கடமை.
The Kshatriyas, they are working in the modes of passion. They want to possess land, they want to be king, they want to be leader of the citizens, and they see to the protection of the citizens. This is called in the mode of passion.
Kshatriyargal rajogunathala seyalpadranga. அவர்கள் நிலத்துக்கு உரிமையாளராக இருக்கிறாங்க, அவங்க மன்னர்களாக இருக்க விரும்புகிறாங்க, அவங்க மக்களோட தலைவர்களாக இருக்க விரும்புகிறாங்க, அவங்க மக்களுடைய பாதுகாப்பை கொடுக்குறாங்க. இதெல்லாம் ரஜோகுணத்து செயல்கள்னு சொல்லப்படுது.
அண்ட் தேர்ட் டிகிரி இஸ் தி மர்கன்டைல் கம்யூனிட்டி, தே ஆர் என்கேஜ் இன் ட்ரேட்ஸ் காமர்ஸ்.
மூன்றாவது பிரிவினர் வியாபாரிகள், அவங்க வியாபாரத்தில் வணிகத்தில் ஈடுபடக்கூடியவர்கள்.
இன் திஸ் வே தி ஃபோர்த் கிரேட் ஆஃப் மேன் இஸ் தி லேபரர் கிளாஸ்.
இவ்விதத்தில் நான்காவது பிரிவினர்கள் தொழிலாளர்கள்.
தே ஹாவ் நோ கெபாசிட்டி ஐதர் டு பிகம் பிராமின், சத்ரி ஆர் வைஷ்யா. தே ஹாவ் டு டேக் ஷெல்டர் ஆஃப் சம்படி அண்ட் மஸ்ட் பி சாட்டிஸ்ஃபை வித் தி வேஜஸ் ஹி டேக்ஸ் ஃப்ரம் தட்.
அவர்களுக்கு பிராமணன் ஆகிறதுக்கோ சத்ரியன் ஆகிறதுக்கோ வைசியன் ஆகிறதுக்கான தகுதிகள் கிடையாது. அவர்கள் யாரோ ஒரு இடத்துல அடைக்கலம் பெறணும், அவ்விதத்தில் அவங்களுக்கு கிடைக்கூடிய கூலியை வச்சு திருப்தி அடையணும்.
இன் திஸ் ஏஜ் தி வேதிக் லிட்டரேச்சர் சேஸ் கலௌ சுத்ர சம்பவா. இன் திஸ் ஏஜ் பிராக்டிகலி எவ்ரி ஒன் இஸ் ஏ சூத்ரா லேபர் கிளாஸ் பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் டிபெண்டன்ட்.
வேத இலக்கியங்கள் சொல்லுது இந்த யுகத்தில் கலவு சூத்ர சம்பவ, இந்த யுகத்தில் நடைமுறையில் எல்லாருமே சூத்திரர்கள், எல்லாருமே தொழிலாளர் பிரிவு தான். ஏன்னா எல்லாருமே சார்ந்தவர்களா இருக்கும்.
தி பிராமின், சத்ரியான், வைஷ்யர் ஆர் நாட் டிபெண்டன்ட் பட் லேபர் கிளாஸ் தே ஆர் டிபெண்டன்ட்.
பிராமணர்கள், சத்ரியர்கள், வைஷ்யர்கள்லாம் சார்ந்து இருப்பவர்கள் அல்ல, சூத்திரர்கள் தொழிலாளர்கள் சார்ந்து இருப்பவர்கள்.
சோ பிகாஸ் திஸ் human civilization at the present moment is so mad that everyone is dependent, nobody is self sufficient.
ஏன தற்போதைய இந்த மனித நாகரிகமானது அந்த அளவுக்கு பைத்தியமா இருக்கிறதுனால எல்லாருமே சார்ந்து தான் இருக்காங்க, யாருமே சுயமா தேவைகளை பூர்த்தி செய்துக்கிறவங்க இல்ல.
One has to work somewhere for his livelihood.
ஒருத்தனுடைய வாழ்வாதாரத்துக்காக அவன் எங்கேயாவது வேலை பார்க்க வேண்டியிருக்கு.
சோ இன் தீஸ் ஏஜ் பிராக்டிகலி எவ்ரி ஒன் இஸ் டிபெண்டன்ட் ஆன் லேபரர் கிளாஸ்.
அதனால நடைமுறையில் இந்த யுகத்தில் எல்லாருமே சார்ந்து இருக்கிறவங்க அல்லது தொழிலாளர்கள்.
நவ ஹியர் இட் இஸ் சேட் தட் தி வொர்க் ஆஃப் எ மேன் ஹூ இஸ் அன்அட்டாச்ட் டு தி மோட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர்.
இப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த ஜட இயற்கையினுடைய குணங்களுக்கு பற்றற்று இருக்கவருடைய செயல்.
Now these division, Brahmin, Kshatriya, Vaishya, or the intelligent class, the administrative class, the mercantile class and the laborer class.
இப்போ இந்த பிராமணர்கள், சத்ரியர்கள், வைசியர்கள் என்ற பிரிவு அல்லது புத்திசாலித்தனமானவர்கள், நிர்வாகிகள், வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்கள்.
You say in any way, these are material activities.
நீங்க இது எப்படி சொன்னாலும் இது எல்லாமே பௌதிகமான செயல்கள்.
But when you engage yourself in Krishna consciousness, either you are a Brahmin, Kshatriya or Vaishya or Sudra, then you are transcendent immediately.
ஆனா உங்களை நீங்க கிருஷ்ண உணர்வுல ஈடுபடுத்திக் கொண்டீங்கன்னா, நீங்க ஒரு பிராமணனா இருக்கலாம், சத்திரியனா இருக்கலாம், அல்லது வைசியனா அல்லது சூத்திரனா இருக்கலாம், நீங்க உடனடியா உன்னத நிலைக்கு வந்துடுறீங்க.
Just like in this body there are different parts and section. The head is one section, the arm another section, the abdomen another section, the legs another section.
இந்த உடல்ல பல்வேறு பாகங்கள், பிரிவுகள் இருக்கு. தலை அது ஒரு பிரிவு, கைகள் அது ஒரு பிரிவு, வயிறு இன்னொரு பிரிவு, கால்கள் வேறொரு பிரிவு.
சோ தி லெக் இஸ் கன்சிடர்ட் டு பி லேபரர் கிளாஸ் கேரிங் மீ.
கால்களானது இந்த தொழிலாளர்கள் பிரிவா கருதப்படுது, என்ன தூக்கிட்டு போகுது.
தி ஹேண்ட் இஸ் வர்க்கிங் ப்ரொடெக்டிங் மீ.
கைகள் செயல்படுது, என்னை பாதுகாக்குது.
தி பிரெயின் இஸ் கிவிங் மீ இன்டெலிஜென்ஸ்.
மூளை எனக்கு புத்தியை கொடுக்குது.
இன் திஸ் வே எவ்ரி பார்ட் இஸ் வர்க்கிங் for the whole body.
இவ்விதத்தில் ஒவ்வொரு பாகமும் உடல் மொத்தத்துக்கும் செயல்படுது.
Similarly, either you become intelligent class man, or you become administrator, or you become mercantile class or laborer. If you engage yourself in Krishna consciousness, then your position is transcendental.
அதே மாதிரி நீங்க அறிவை சார்ந்த மக்களா ஆனாலும் சரி, அல்லது நிர்வாகியான பிரிவை சார்ந்தாலும் சரி, அல்லது ஒரு வியாபாரி பிரிவை சார்ந்தாலும் சரி, அல்லது தொழிலாளி பிரிவை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, உங்களை நீங்க கிருஷ்ண உணர்வுல ஈடுபடுத்திட்டீங்கன்னா உங்களுடைய நிலை உன்னதமானது.
You are no more in the material nature. This is the process of transcendental position.
அதுக்கு மேல நீங்க இந்த ஜட இயற்கையில கிடையாது. இதுதான் அந்த உன்னத தலத்துக்கான வழிமுறை. படிங்க.
To him, Brahman, the supreme is the offering. Brahman is the oblation and the sacrificial fire. And by Brahman, the sacrifice is performed. By performing action in this way, one ultimately attains the supreme.
பிரம்மனிடத்தில் உச்சமான அர்ப்பணம், அர்ப்பணமும் யஜ்ய நிரப்பும் பிரம்மன், பிரம்மனால் யஜ்யம் செய்யப்படுகிறது. இவ்விதத்தில் செயல்களை செய்யப்படுவதால் ஒருவன் இறுதியில் பரத்தை
அடைகிறான். And the things offered are also of the same spiritual nature.
பொருளுரை. கிருஷ்ண உணர்வில் முழுமையாக ஆழ்ந்திருப்பவன் நிச்சயமாக ஆன்மீக உலகை அடைவான். ஏனெனில் அவன் ஆன்மீக செயல்களுக்காக தன்னை முழுமையாக சமர்ப்பித்துள்ளான். பிரம்மனை இலக்காக கொண்ட இச்செயல்கள் அதே ஆன்மீக இயற்கையின் மூலம் அர்ப்பணிக்கப்படுவதாகும்.
How activities in Krishna consciousness can lead one ultimately to the spiritual goal is described here. There are various activities in Krishna consciousness. On all of them will be described in the following verses. But for the present, just the principle of Krishna consciousness is described. A conditioned soul, entangled in material contamination, is sure to act in the material atmosphere, and yet he has to get out of such an environment. The process by which the conditioned soul can get out of the material atmosphere is Krishna consciousness.
கிருஷ்ண பக்தியின் செயல்கள் எவ்வாறு இறுதியில் ஆன்மீக இலக்கை நோக்கி கொண்டு செல்கின்றன என்பது இங்கே விளக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ண பக்தியில் பல்வேறு செயல்கள் உள்ளன. அவை பின்வரும் ஸ்லோகங்களில் விளக்கப்படும். ஆனால் தற்போது கிருஷ்ண உணர்வின் அடிப்படை கொள்கை மட்டும் விளக்கப்பட்டுள்ளது. பௌதிக களங்கத்தினால் பந்தப்பட்டுள்ள கட்டுண்ட ஆத்மா ஜட சூழ்நிலையில் செயலாற்றுவது நிச்சயம். இருப்பினும் அத்தகு சூழ்நிலையிலிருந்து அவன் வெளியேற வேண்டும். கட்டுண்ட ஆத்மா பௌதிக சூழ்நிலையிலிருந்து வெளியேறும் முறையே கிருஷ்ண உணர்வாகும். உதாரணத்திற்கு, வியாதியால் துன்பப்படும் ஒரு நபர், நோயாளி துன்பப்படுறார்.
For example, a patient who is suffering from a disorder of the bowels due to overindulgence in milk products is cured by another milk product, curd. Similarly, the materially absorbed conditioned soul can be cured by Krishna consciousness, as is prescribed here in the Bhagavad Gita.
உதாரணமாக, அளவுக்கு அதிகமாக பால் பொருட்களை உட்கொண்டதால் வயிற்றை கெடுத்துக்கொண்டு துன்புறும் ஒரு நோயாளி மற்றொரு பால் பொருளான தயிரின் மூலம் குணப்படுத்தப்படுகிறான். இங்கே கீதையில் கூறப்பட்டுள்ளது போல்,
வெரி குட் எக்ஸாம்பிள். சம்டைம்ஸ் in India, of course, out of our greediness, we take too much milk products, kheer and sweet rice and bhatvi, pranasam. So if you take too much milk, then there is possibility of disorder of the bowel.
Ama, idu oru siranda udaranam. Sila samayathile oru indiyavile perasinala நாம வந்து அதிகமான பால் பொருட்களை, கீர், ஸ்வீட் ரைஸ், பர்ஃபி, இது மாதிரி நிறைய பொருள் இருக்கு, அது ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அதனால சீத்தப்பேத்தி இந்த மாதிரி வயிறு பிரச்சனை வரும்.
ghee. Therefore, when you go to the physician, he will give you some medicine and he will ask you to take this medicine with sugar.
அந்த சமயத்தில் நீங்கள் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா மருத்துவர் உங்களுக்கு கொஞ்சம் மருந்து கொடுப்பார். அந்த மருந்தை தயிரோடு சேர்த்து சாப்பிட சொல்லுவார்.
Now what is this jugad? This jugad is also milk preparation.
இப்ப தயிர்ன்றது என்ன? தயிரும் வந்து பாலோட ஒரு உற்பத்தி பொருள் தான்.
Now you can doubt how is that my disorder of bile is due to taking too much milk preparation. How it will be cured by yogurt?
இப்ப நீங்க சந்தேகப்படலாம். அதிகமான பால் பொருட்களை சாப்பிட்டதால தான் இப்ப என்னுடைய வயிறு கெட்டு போயிருக்கு. மறுபடியும் இன்னொரு பால் பொருளான இந்த தயிர் சாப்பிட்றதுனால எப்படி அது குணமாகும்?
This is the way. The yogurt is a although milk preparation, it is action is different.
அதனால இதுதான் வழி. தயிர் பாலில் உற்பத்தி ஆனதா இருந்தாலுமே கூட அது வேறு விதமா செயல்படுது.
Similarly, you will find that these boys and girls acting in Krishna consciousness, what they are doing?
அதே மாதிரி இந்த இளைஞர்களும் யுவதிகளும் கிருஷ்ண உணர்வுல செயல்பட்டு இருக்காங்க. என்ன அவங்க செய்யறாங்க?
They have rented a nice house which is called temple.
கோயில்னு சொல்லக்கூடிய இந்த நல்ல வீட்டை வாடகைக்கு எடுத்திருக்காங்க.
They are cooking there, eating there, dancing and singing.
அவங்க அங்க சமைக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, நடனம் ஆடுறாங்க, பாடுறாங்க.
The outsider, they say, what is this Krishna consciousness? They are living in the nice house and they are eating very nicely, dancing, singing. What is the difference?
வெளியில இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இது என்னங்க கிருஷ்ண உணர்வு? அவங்க நல்ல வீட்டில் குடியிருக்காங்க, நல்லா சாப்பிட்றாங்க, நடனம் ஆடுறாங்க, பாடுறாங்க, என்னதான் வித்தியாசம்?
We also do that. We go to the club and eat very nicely and dance also. What is the difference?
நம்ம கிளப்புக்கு போறோம், அங்க நல்லா சாப்பிட்றோம், நடனம் ஆடுறோம், அப்ப என்ன வித்தியாசம் இருக்கு?
That is the difference. What is the difference? The one milk preparation causes disorder, another milk preparation cures.
வித்தியாசம் இருக்கு. என்ன அந்த வித்தியாசம்னா, ஒரு பால் பொருளானது வயிறு கெடுக்குது, மற்றொரு பால் பொருளானது அதை குணப்படுத்துது.
This is practical. Another milk preparation cures you.
இது நடைமுறைக்கானது. வேறொரு பாலாலான பொருள் உங்களை குணப்படுத்துது.
If you go on dancing in the club and eating in the club, gradually you become diseased materially.
நீங்க கிளப்புக்கு போய் நடனம் ஆடிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா படிப்படியா நீங்க பௌதிகமான வியாதியை அடைவீங்க.
And the same dancing and same eating here, you become spiritually advanced.
அதே நடனம், அதே சாப்பிட்றது, ஆனா இதை இங்க செய்யும் போது நீங்க ஆன்மீகமா முன்னேற்றம் அடைறீங்க.
Nothing has to be stopped. Simply, it has to be changed by the direction of an expert physician. That's all.
எதையுமே நிறுத்தப்பட வேண்டியதில்லை. வெறுமனே தேர்ச்சி பெற்ற ஒரு மருத்துவனுடைய வழிகாட்டுதலின்படி அந்த திசையை திருப்பணும், அவ்வளவுதான்.
That the expert physician gives you yogurt mixed with some medicine. Actually, medicine is just to bluff the patient. Actually, the yogurt will act.
ஒரு தேர்ச்சி பெற்ற மருத்துவர் அப்படின்னா மருந்து அந்த தயிரில் கலந்து கொடுப்பார். உண்மையிலேயே மருந்துன்றது ஒரு நோயாளிய ஏமாத்துறதுக்காக, உண்மையில தயிர் தான் மருந்து.
Similarly, we have to do everything, but because it is mixed up with that medicine of Krishna consciousness, it will cure your material disease.
அதே மாதிரி நாங்க எல்லாத்தையுமே செய்ய வேண்டியிருக்கு, ஆனா அது கிருஷ்ண உணர்வுன்ற மருந்து கலந்திருக்கிறதால அது நம்முடைய பௌதிக வியாதியை குணப்படுத்தும்.
That is the process.
அதுதான் வழிமுறை.
Because it is mixed up with some medicine which is called Krishna consciousness, therefore your dancing, your eating, your loving affairs, all whatever you want there is, but it is well treated.
கிருஷ்ண உணர்வுன்னு அழைக்கப்படக்கூடிய மருந்து கலந்திருக்கிறதால உங்களுடைய நடனம், நீங்க சாப்பிட்றது, உங்களுடைய அன்பு பரிமாற்றம், உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே அங்க இருக்கு. அது சரியா குணப்படுத்தப்படுது.
It will not entangle it. It will give more and more enlightenment of spiritual understanding. This is Krishna God.
அது உங்களை சிக்க வைக்காது, மேலும் மேலும் உங்களுக்கு ஆன்மீக புரிதலுக்கான ஞானத்தை கொடுக்கும். இதுதான் கிருஷ்ண உணர்வு.
Our activity is simply meant for the satisfaction of Vishnu or Krishna. Therefore, the more the activities of the material world are performed in Krishna consciousness or for Vishnu only, the more the atmosphere becomes spiritualized by complete absorption. Brahman means spiritual. The Lord is spiritual, and the rays of His transcendental body are called Brahma Jyoti, His spiritual effulgence. Everything that exists is situated in that Brahma Jyoti. And when the Jyoti is covered by the illusion of Maya or sense gratification, it is called material.
ஜடத்தில் மூழ்கி உள்ள கட்டுண்ட ஆத்மாவை கிருஷ்ண உணர்வினால் குணப்படுத்த முடியும். இந்த வழிமுறை பொதுவாக யக்ஞா அல்லது விஷ்ணுவின் கிருஷ்ணரின் திருப்திக்காக மட்டும் செயலாற்றப்படும் செயல்கள், யாகங்கள் எனப்படும். ஜட உலகின் செயல்கள் எந்த அளவிற்கு விஷ்ணுவிற்காக மட்டும் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படுகின்றனவோ அந்த அளவுக்கு சூழ்நிலை ஆன்மீகமயமாக்கப்படுகிறது. பிரம்மன் என்ற வார்த்தைக்கு ஆன்மீகம் என்று பொருள். இறைவன் ஆன்மீகமானவர். அவரது திவ்யமான உடலிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் பிரம்மஜோதி, அவரது ஆன்மீக தேஜஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இருப்பவை அனைத்தும் இந்த பிரம்மஜோதியிலேயே நிலை பெற்றுள்ளன. ஆனால் இந்த ஜோதியானது மாயையினாலோ புலநுகர்ச்சியினாலோ மறைக்கப்படும் போது அது பௌதிகம் எனப்படும்.
Now, this is the difference between material and spiritual. Try to understand.
இப்போ ஆன்மீகத்துக்கும் பௌதிகத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க.
Just like in the sunshine, there is cloud. That cloudy atmosphere is not very good.
சூரிய ஒளி இருக்கு, மேகக்கூட்டங்கள் இருக்கு. இப்ப அந்த மாதிரி மேகக்கூட்டங்கள் சூரிய ஒளியில இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை அவ்வளவு நல்லதல்ல.
But when there is bright sunshine, you say, congratulate your friend, oh, today is a very nice day. But the sunshine is always there.
ஆனால் நல்ல பிரகாசமான சூரிய ஒளி இருக்கும்போது நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்கிறீங்க, ஓ இன்னைக்கு ரொம்ப அருமையான நாள், நல்ல சூரியன் பிரகாசமா இருக்கு. ஆனால் சூரிய ஒளி எப்பவுமே இருந்துட்டு இருக்கு.
The cloud also is an interaction of the sunshine.
அந்த மேகமும் கூட சூரிய ஒளியினுடைய பாதிப்பு தான்.
The cloud is nothing, but due to excessive heat, it absorbs water from the sea or anywhere else, and it becomes gas, and it stands in the sunshine.
இந்த மேகன்றது ஒன்றும் இல்லை. அதிகமான வெப்பத்தினால கடல் நீர்ல இருந்தோ அல்லது வேற எங்கேயோ இருந்து ஆவியாக்கி அது சூரிய ஒளியில மேகமா நிக்குது.
But it does not cover all the sunshine.
ஆனா அது சூரிய ஒளி மொத்தத்தையும் மறைச்சிறது கிடையாது.
Similarly, Krishna consciousness is the original consciousness. As soon as it is clouded by material consciousness.
அதே மாதிரி இந்த கிருஷ்ண உணர்வுன்றது இயற்கையான உணர்வு. ஆனா இந்த பௌதிக உணர்வுனால அது மூடப்பட்ட உடனே,
வாட் இஸ் தட் மெட்டீரியல் கான்சியஸ்னஸ்?
பௌதிக உணர்வுன்றது என்ன?
தட் இட் இஸ் மைண்ட், இட் இஸ் ஃபார் மை சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன், தட் இஸ் மெட்டீரியல் கான்சியஸ்.
இது என்னோடது, இது என்னுடைய புலன் இன்பத்துக்கானது, அதுதான் பௌதிக உணர்வு.
அண்ட் இஃப் யூ கீப் யுவர் செல்ஃப் ஆல்வேஸ் இன்டாக்ட், தட் எவ்ரி திங் இஸ் ஃபார் கிருஷ்ணா, தென் தேர் இஸ் நோ கிளவுட். The cloud is material.
எல்லாமே கிருஷ்ணருக்கானது அப்படின்ற அந்த உணர்வுல உங்களை குறையாம எப்பவுமே வச்சிட்டீங்க அப்படின்னா மேகம்ன்றது இருக்காது. அந்த மேகம் பௌதிகமானது.
Actually, there is no material existence. Just like cloud appears in the sky, it remains temporary.
உண்மையிலே பௌதிகமானதுன்றது எதுவும் கிடையாது. எப்படி மேகமானது ஆகாயத்தில் தோணுது, அது தற்காலிகமாக தான் இருக்கு.
For a few days or few hours, and again disappears. You do not know where the crowd has gone.
சில மணி நேரத்துக்கோ அல்லது சில நாட்களுக்கோ அது இருக்கு, அதுக்கப்புறம் அது மறைந்து போயிடுது. அந்த மேகம் எங்க போனதுன்றது உங்களுக்கு தெரியல.
Similarly, material consciousness is the covering of the spirit soul.
அதே மாதிரி பௌதிக உணர்வுன்றது ஆன்மீகத்தை மறைக்கக்கூடியது.
So as soon as this covering is taken away, the bright sunshine is there.
உண்மையிலே இந்த மூடி இருக்கிறத விளக்கிட்டோம் அப்படின்னா உடனடியாக அங்க பிரகாசமான சூரிய ஒளி இருக்கு.
As soon as the cloud is gone, the bright sunshine is there. There everything is sunshine, light.
அந்த மேகம் விலகின உடனே பிரகாசமான சூரிய ஒளி இருக்கு. எல்லாமே சூரிய ஒளியில பிரகாசமா இருக்கும்.
Similarly, as soon as this consciousness, material consciousness, that everything belongs for my satisfaction, sense gratification, that is material.
அதே மாதிரி இந்த உணர்வானது எல்லாமே என்னுடைய புலன் இன்பத்துக்கானது அப்படின்ற உணர்வு பௌதிகமான உணர்வு.
And if you are in Krishna consciousness, that is spiritual. The things does not change, simply the consciousness changes.
மேலும் நீங்க கிருஷ்ண உணர்வுல இருந்தீங்க அப்படின்னா அது ஆன்மீகமானது. விஷயங்கள்ல மாறுறது கிடையாது, வெறுமனே உணர்வு தான் மாறுது.
Just like the sun sign does not change, simply the cloud changes, it appears and disappears.
சூரிய ஒளியில மாற்றமே கிடையாது, மேகம்தான் மாற்றத்தை ஏற்படுத்துது, அது தோன்றது மறையுது.
புத்தா புத்தா பிரலீயதே,
புத்வா புத்தா பிரலீயதே.
So if you keep yourself always in bright sunshine,
அதனால எப்பவும் உங்களை நீங்க பிரகாசமான சூரிய ஒளியிலேயே வைத்துக் கொண்டீங்கன்னா,
just if you go above the cloud, as you have experienced by plane journey, that you go above the cloud and they will find simply sunshine, no more cloud, no more cloud.
நமக்கு அனுபவம் இருக்கு, நம்ம விமானத்துல பயணிக்கும் போது மேகத்துக்கு மேல போயிட்டோம் அப்படின்னா அங்க வெறுமனே சூரிய ஒளி மட்டும்தான் இருக்கும், மேகமே இருக்காது.
So just keep yourself in Krishna consciousness and this cloud of material existence will disappear.
அதனால உங்களை நீங்க கிருஷ்ண உணர்வுல வைத்துக் கொண்டீங்கன்னா இந்த பௌதிக இருப்புன்ற இந்த மேகம் மறைஞ்சு போயிடும்.
Or you will be above, even you can see them, that will not affect you.
அல்லது நீங்க மேலே இருப்பீங்க, நீங்க அதை பார்த்தாலும் கூட உங்களை அது பாதிக்காது.
This is the problem.
இதுதான் வழிமுறை. மேலும் படிங்க.
This material picture can be removed at once by Krishna consciousness. Wherein the offering for the cause of Krishna consciousness, the consuming agent of such an offering or contribution, the process of consumption, the contributor and the result of such activities are all combined together, Brahman, or the absolute truth. The absolute truth covered by Maya is called matter. Matter dovetailed for the cause of the absolute truth regained its spiritual quality. Krishna consciousness is the process of converting the illusory consciousness into Brahman, or the Supreme. When the mind is fully absorbed in such Krishna consciousness, it is said to be in samadhi, or trance. Anything done in such transcendental consciousness is called yajna, or sacrifice for the absolutes. And in that condition of spiritual consciousness, the contributor, the contribution, the consumption, the performer or leader of the performance, and the result or ultimate gain, everything becomes one in the absolute, the supreme Brahman. That is the explanation of Krishna consciousness.
இந்த பௌதிக திரையினை கிருஷ்ண உணர்வால் உடனடியாக அகற்றிவிட முடியும். இவ்விதமாக கிருஷ்ண உணர்வில் அர்ப்பணிக்கப்படும் பொருள், அந்த அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்பவர், அர்ப்பணிப்பதற்கான வழிமுறை, அர்ப்பணம் செய்பவர் மற்றும் அர்ப்பணத்தின் விளைவு, இவையெல்லாம் சேர்ந்ததே பிரம்மன் அல்லது பூரண உண்மை எனப்படும். பூரண உண்மை மாயையால் மறைக்கப்படும் போது பௌதிகம் என்று அழைக்கப்படுகிறது. பூரண உண்மையின் தொண்டில் பௌதிகம் உபயோகப்படுத்தப்படும் போது அது தனது ஆன்மீக உணர்வை மீண்டும் அடைகின்றது. மாயையில் உள்ள உணர்வை பிரம்மனிடம், பரமனிடம் மாற்றும் வழிமுறையே கிருஷ்ண உணர்வு. மனம் கிருஷ்ண உணர்வில் முழுமையாக ஆழ்ந்திருக்கும் நிலை சமாதி எனப்படும். இத்தகு உன்னத உணர்வில் செய்யப்படும் அனைத்து செயல்களும் யஜ்ய பரமனுக்காக செய்யப்படும் யாகம் என்று அழைக்கப்படுகின்றன. இத்தகு ஆன்மீக உணர்வில் அர்ப்பணிப்பவர் உதவியாக இருப்பவை செலவிடப்படுவது யாகத்தை செய்பவர், யாகத்தின் தலைவர், விளைவு, இறுதி லாபம் இவை அனைத்தும் பூர்ணமான பரபிரம்மனில் ஒன்றாகி விடுகின்றன. இதுவே கிருஷ்ண உணர்வின் வழிமுறையாகும்.
Some yogis perfectly worship the demigods by offering different sacrifices to them, and some of them offer sacrifices in the fire of the supreme Brahman.
சில யோகிகள் பல்வேறு யாகங்களை அர்ப்பணிப்பதன் மூலம் தேவர்களை பக்குவமாக வழிபடுகின்றனர். சிலர் பரபிரம்மன் எனும் நெருப்பில் யாகங்களை அர்ப்பணிக்கின்றனர்.
As described above, a person engaged in discharging duties in Krishna consciousness is also called a perfect yogi or a first-class mystic. But there are others also who perform similar sacrifices in the worship of demigods, and still others who sacrifice to the supreme Brahman or the impersonal feature of the supreme Lord. So there are different kinds of sacrifices in terms of different categories. Such different categories are sacrificed by different types of performers only superficially demarked varieties of sacrifice. Factual sacrifice means to satisfy the Supreme Lord, Vishnu, and is also known as Yajna.
பொருளுரை. மேலே குறிப்பிட்டபடி கிருஷ்ண உணர்வில் கடமைகளை செய்பவன் பக்குவப்பட்ட யோகி அல்லது முதல் தர யோகி என்று அழைக்கப்படுகிறான். ஆனால் தேவர்களின் வழிபாட்டில் இதுபோன்ற யாகங்களை செய்பவரும் பரபிரம்மனை இறைவனின் அருவத்தன்மையை நோக்கி இத்தகைய யாகங்களை செய்பவரும் உண்டு. எனவே பலதரப்பட்ட பிரிவுகளுக்கேற்ப பலதரப்பட்ட யாகங்கள் உள்ளன. பல்வேறு மக்களால் செய்யப்படும் பல்வேறு தரப்பட்ட யாகங்களை மேலோட்டமாக பார்க்கும்போது மட்டுமே அவை பல வகைப்பட்டவை. உண்மையில் யாகம் என்றாலே முழுமுதற் கடவுளான விஷ்ணுவை திருப்திப்படுத்துவது மட்டுமே. அவர் யஜ்ஞ என்றும் அறியப்படுகிறார்.
Just like a small example, now you are paying some tax in the water works department.
ஒரு சின்ன உதாரணம். இப்ப நீங்க நீர்வள துறையில கொஞ்சம் வரி கட்டுறீங்க.
So this water works department or the director of the water works department may be considered as a demigod.
இப்போ அந்த நீர்வளத்துறையோட இயக்குனர் இருக்காரு இல்லையா, அவரை தேவர்கள் ஒரு தர நம்ம கருதலாம்.
பட் தி மணி யூ சாக்ரிஃபைஸ் ஃபார் பேமெண்ட் இன் தி வாட்டர் வாக்ஸ் டிபார்ட்மெண்ட் தட் கோஸ் டு தி கவர்மெண்ட்.
ஆனால் நீர்வளத்துறையில நீங்க கட்டியிருக்கக்கூடிய அந்த வரி பணமானது அரசாங்கத்துக்கு போகுது.
The water works department or the man in charge, director of the water works department, does not consume that.
அந்த நீர்வளத்துறையில் இருக்கக்கூடிய இயக்குனர், அதுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய அந்த நபர் அந்த பணத்தை செலவழிக்கிறது இல்லை.
Similarly, in the Vedic rituals, there are many sacrificial ritualistic ceremony, demigods.
அதே மாதிரி வேத சடங்குகள்ல பல்வேறு விதமான வேத சடங்கு நிகழ்ச்சிகள்லாம் தேவர்களுக்காக இருக்கு.
But in that sacrifice, there is Vishnu also.
ஆனால் அந்த யாகங்கள்ல விஷ்ணுவும் இருக்கார்.
Therefore Vishnu is called Jagyesha, the master of the sacrifice.
அதனாலதான் விஷ்ணு யஜ்யேஸ்வரர், எல்லா யாகங்களுடைய எஜமானர்னு அழைக்கப்படுறார்.
The demigods cannot accept the result of the sacrifice. Vishnu is there.
அந்த யாகங்களுடைய பலன்களை தேவர்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. விஷ்ணு அங்க இருக்கார்.
Of course you have no experience of this performance. That is a basic ritual performance.
இந்த மாதிரியான வேத சடங்குகள்லாம் உங்களுக்கு அனுபவம் கிடையாது. அந்த மாதிரி செயல்கள்லாம்
actually the demigods they cannot accept anything from you.
உண்மையிலே தேவர்கள் அதிலிருந்து எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது.
பட் தி சாக்ரிஃபைசர் ஹி அப்ரோச்சஸ் எ டெமிகாட் ஃபார் குவிக் ரிசல்ட் ஃபார் மெட்டீரியல் பெனிஃபிட்.
ஆனால் அந்த யாகங்களை செய்யக்கூடியவர் தேவர்களை உடனடியான பலனுக்காக அல்லது பௌதிக பலனுக்காக அணுகிறார்.
And that is, these things will be explained in the 8th chapter of the Bhagavad Gita.
அது இன்ன விவரமா 8வது அத்தியாயம் பகவத்கீதையில விளக்கப்படவிருக்கு.
So this is the process.
அதனால இதுதான் வழிமுறை.
Ultimately, it goes to the absolute truth.
இறுதியில அது பூரண உண்மைக்கு போய் சேருது.
So those who are intelligent, they directly makes connection with the absolute person.
யாரெல்லாம் புத்திசாலிகளோ நேரடியா அந்த பூரணமான நபர் இடத்துல தொடர்பை ஏற்படுத்திக்கிறாங்க.
Or the supreme personality of Godhead Krishna. Then everything is automatically done.
அல்லது பரமபுருஷ பகவானான அந்த கிருஷ்ணர் இடத்துல அவங்க தொடர்பை ஏற்படுத்திக்கிறதால எல்லாமே செய்யப்படுது. படிங்க.
All the different varieties of sacrifice can be placed within two primary divisions. Sacrifice of worldly possessions and sacrifice in pursuit of transcendental knowledge. Those who are in Krishna consciousness sacrifice all material possessions for the satisfaction of the Supreme Lord. While others who want some temporary material happiness sacrifice their material possessions to satisfy demigods such as Indra, the sun, etc. And others who are impersonalists sacrifice in the sense of merging into the existence of impersonal Brahman. The demigods and powerful living entities appointed by the Supreme Lord for the maintenance and supervision of all material functions like heating, watering, and lighting of the universe. Those who are interested in such supplies of material benefits worship the demigods by various sacrifices according to the Vedic rituals. They are called Arisvaravadi, or believers in
Bhubisharavadi.
Palveru Vagayana Yagangalai. உலக சொத்துக்களை தியாகம் செய்யும் யாகங்கள், உன்னத ஞானத்தை நோக்கி செய்யப்படும் யாகங்கள் என இரண்டு முக்கிய பிரிவுகளாக பிரிக்கலாம். கிருஷ்ண உணர்வினர் முழுமுதற் கடவுளின் திருப்திக்காக எல்லா உலக சொத்துக்களையும் துறக்கின்றனர். பிறரோ தற்காலிக பௌதிக சுகத்தை விரும்பி இந்திரன், சூரியன் போன்ற தேவர்களின் திருப்திக்காக உலக சொத்துக்களை துறக்கின்றனர். மேலும் அருவவாதிகளோ அருவ பிரம்மனில் கலப்பதன் மூலம் தங்களது தனித்துவத்தை தியாகம் செய்கின்றனர். அகிலத்தின் இயக்கத்திற்கு தேவையான வெப்பம், நீர், ஒளி முதலியவற்றை பராமரிப்பதற்காகவும் மேற்பார்வையிடுவதற்காகவும் பரமபுருஷரால் நியமிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த ஜீவன்களே தேவர்கள். பௌதிக லாபங்களை விரும்புவோர் வேத சடங்குகளின்படி பல்வேறு யாகங்களை செய்து தேவர்களை வழிபடுகின்றனர். அவர்கள் பகு ஈஸ்வரவாதி, பல கடவுள்கள் இருப்பதாக நம்புவோர் எனப்படுபவர்.
பப்பிஸ்வரவாதி means believing in many gods.
பகு ஈஸ்வரவாதி அப்படின்னா பல கடவுள்களை நம்பக்கூடியவர்கள்.
Actually, God is one, but his servants who are known as demigods.
உண்மையிலே கடவுள் ஒருத்தர் தான், ஆனால் அவர்களுடைய சேவகர்கள் தேவர்கள்னு அறியப்படுபவர்கள்.
So, a less intelligent class of men, they accept demigods as God.
அதனால அறிவு குறைந்தவர்கள் தேவர்களை கடவுளா ஏற்றுக்கொள்றாங்க.
Just like a less intelligent class of man takes a police constable. He raises his hand like this and the car is stopped even if it belongs to a great rich man.
அறிவு குறைந்தவர்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஒரு காவலர் அவருடைய கையை எப்படி உயர்த்தினார்னா, ஒரு செல்வந்தருடைய காரா இருந்தாலுமே கூட அது நின்னுடுது.
His child may think that this constable is very great man.
அதனால அவருடைய குழந்தை நினைக்கலாம், ஓ இந்த காவலர் ரொம்ப பெரிய ஆளாட் இருக்கு.
You see, he's very important man.
பாருங்க, இவர் ரொம்ப முக்கியமானவர்.
But his father knows he is nothing.
ஆனா அப்பாவுக்கு தெரியும் அவர் ஒன்றும் முக்கியமானவர் இல்லைன்னு.
Similarly, those who are interested in demigods, they are like children. This constable is very important.
அதே மாதிரி தேவர்களில் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் இந்த குழந்தை மாதிரி, ஓ இந்த காவலர் ரொம்ப முக்கியமானவர் பாருங்க.
You see, because by his hand, my father had to stop my car. You see?
ஏன்னா அவர் கை தூக்கினதுனாலே என்னுடைய அப்பா என்னுடைய காரை நிறுத்த வேண்டி இருக்குது பாருங்க.
அந்த வத்து பலம் தீசா, therefore In the Bhagavad Gita, I will find there is a statement, Kamastastha Hitajnana Jajanti Anna Devata.
Antavatta Palam Tesham. Analada, Bhagavad Gita Leninga or a Kudra Parkalam, Kamastastha Hitajnana Jajanti Anna Devata.
Those who go to worship the demigods, they have lost their intelligence on account of too much lusty propensity.
யாரெல்லாம் தேவர்களை வழிபடுறதுக்கு போறாங்களோ அவர்கள் அவர்களுடைய அந்த அதிகமான காம சுபாவத்தினால அவங்களுடைய புத்தியை இழந்துட்டாங்க.
Just like sometimes a person goes to bribe the policeman, constable, because he is illegal.
சில சமயத்தில் அந்த காவலர்களுக்கு ஒரு நபர் லஞ்சம் கொடுக்கறதுக்கு போறார், ஏன்னா அது சட்டத்துக்கு புறம்பானது.
பட் இஃப் யூ பிகம் I am to say, true to the state laws, you haven't got to bribe the constable or this officer, that officer.
ஆனால் நாட்டோட சட்டத்துக்கு நேர்மையா நீங்க இருந்தீங்கன்னா அப்ப காவலருக்கோ அல்லது இந்த அலுவலருக்கோ அந்த அலுவலருக்கோ நீங்க லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
So you be true Krishna conscious, then there will be no disturbance from these demigods.
ஆனால் நீங்க உண்மையான கிருஷ்ண உணர்வுல இருங்க, அப்ப இந்த தேவர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு தொந்தரவு இருக்காது.
But the less intelligent class of man, they not to save themselves from the disturbance of the demigods. There are many varieties of demigods. They go to this, to that, to this, to that.
ஆனா புத்தி குறைந்தவர்கள் தேவர்களுடைய தொந்தரவிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்றதுக்காக அவங்க பல்வேறு விதமான தேவர்கள் இருக்காங்க. அவங்க இவர்கிட்ட அவர்கிட்ட அங்க இங்கன்னு போயிட்டு இருக்காங்க.
But an intelligent man, that is also stated, Bahunam Janmanavante Ganavan Mangrabuddhat. One who is perfectly intelligent, after many, many births of culturing knowledge, he comes to me as surrender.
Ana oru buddhisali manidhan, adhum koda solapattu, Bahunam Janmanavante Jnanavan Mangrabuddhat. Yaar oruthan pakkuvamana buddhi udayavana irukkano, pala pala piravigalukku piragu, ஞானத்தை வளர்த்து கொண்டு என்னிடத்துல வந்து
சரணடைறான்.
ஆமா, வாசுதேவ சர்வமிதி, கிருஷ்ணா நீங்க தான் எல்லாம். அதுதான் மிக உயர்ந்த புத்தி.
அதனால
சைத்தன்ய சரிதாமிரத சொல்லுது, கிருஷ்ண ஏ பஜே சேவர சாத்துர. யார் ஒருத்தன் கிருஷ்ண உணர்வுல ஈடுபடுறானோ அவன் மிகப்பெரிய புத்திசாலி.
வெரி இன்டெலிஜென்ட். கிருஷ்ண ஜே பஜே சேவர சாத்துர். சாத்துர் மீன்ஸ் இன்டெலிஜென்ட்,
பெரிய புத்திசாலி. கிருஷ்ண ஏ பஜே சேவர சாத்துர். சாத்துர் அப்படின்னா புத்திசாலித்தனம். படிங்க.
Whereas others who stick to the impersonal feature of the absolute truth and regard the forms of the demigods as temporary, sacrifice their individual selves in the supreme fire, and thus end their individual existences by merging into the existence of the supreme. Such impersonalists relinquish their time in philosophical speculation for understanding the transcendental nature of the supreme. In other words, the fruitive workers sacrifice their material possession for material enjoyments, whereas the impersonalist sacrifices his material designations with a view to merging into the existence of the supreme. For the impersonalist, the fire altar of the sacrifice is the supreme Brahman, and the offering is the self, being consumed by the fire of Brahman. The Krishna-conscious person, however, sacrifices everything for the satisfaction of Krishna, and as such, all his material possessions, as well as his own self, everything, are sacrificed for Krishna, as with Arjuna. Thus, he is the first-class yogi, but he does not lose his individual existence.
ஆனால் பூரண உண்மையின் அருவ நிலையை வழிபட்டு தேவர்களின் ரூபங்களை நிரந்தரமற்றதாக கருதி ஒதுக்குவோர் தங்களது தனித்துவத்தை உன்னத நெருப்பில் தியாகம் செய்து பரத்துடன் கலப்பதன் மூலம் தனித்தன்மையை முடித்துக் கொள்கின்றனர். இத்தகு அருவவாதிகள் பரமனின் உன்னத இயற்கையை புரிந்து கொள்வதற்கான தத்துவ கற்பனைகளில் தங்களது நேரத்தை தியாகம் செய்கின்றனர். வேறு விதமாக கூறினால், பல நோக்கி செய்யப்படும் கர்மவாதிகள் பௌதிக சுகத்திற்காக உலக உரிமைகளை தியாகம் செய்கின்றனர். அருபவாதியோ பரத்துடன் ஒன்றாக கலப்பதற்காக தனது பௌதிக அடையாளங்களை தியாகம் செய்கிறான். அருபவாதிகளுக்கு பரபிரமனே யாகம், தங்களது தனித்துவமே அந்த யாகத்தில் அர்ப்பணிக்கப்படும் பொருள். இது இவ்வாறு உள்ள போதிலும் அர்ஜுனனை போன்ற கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணரின் திருப்திக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறான். அவனது பௌதிக சொத்துக்கள் மட்டுமின்றி தன்னையே முழுமையாக எல்லாவற்றையும் அவன் கிருஷ்ணருக்காக தியாகம் செய்கிறான். இவ்வாறாக அவனே முதல் தர யோகியாவான். ஆனால் அவன் தனது தனித்துவத்தை இழப்பதில்லை. அவ்வளவுதான்.
எனி க்வெஸ்சன்?
ஏதாவது கேள்வி?
எஸ்
சொல்லுங்க. நித்தியமா தனித்தன்மை வாய்ந்தவர்கள்னா எப்படி அருவவாதிகள் அவர்களுடைய குறிக்கோளான அருவ பிரம்ம ஜோதியில இணையறதுன்றது ஆகுது?
That is their sign of less intelligence.
அதுதான் அவர்கள் புத்தி குறைந்தவர்கள்ன்றதுக்கான அடையாளம்.
Therefore we call the impersonalist as less intelligent.
அதனாலதான் அருவவாதிகளை புத்தி குறைந்தவர்கள் நாம அழைக்கிறோம்.
Just like the same example, the child is thinking that the constable is very important man.
இப்ப அதே உதாரணத்தை எடுத்துக்கலாம். ஒரு குழந்தை ஒரு காவலர் ரொம்ப முக்கியமானவரா கருதுற மாதிரி.
Similarly, the impersonalists are less intelligent in this sense that what is this Brahma Jyoti?
அதே மாதிரி அருவவாதிகள் புத்தி குறைந்தவர்கள்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பிரம்ம ஜோதின்றது என்ன?
தி பிரம்ம ஜோதி இஸ் காம்பினேஷன் ஆப் அட்டாமிக் ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க்ஸ்.
பிரம்ம ஜோதி அப்படின்றது அணு அளவில் இருக்கக்கூடிய ஆன்மீக பொறிகளால் ஆனது.
ஜஸ்ட் லைக் சன் சைன் இஸ் காம்பினேஷன் ஆப் மாலிகுலர் சைனிங் பார்ட்டிகல்ஸ்.
சூரிய ஒளியானது பிரகாசமான அணு துகள்களால் ஆனதுதான். அது மாதிரி
திஸ் இஸ் சயின்டிபிக்.
இது விஞ்ஞான பூர்வமானது.
எனி திங் யூ டேக் either take sunshine or fire or water, you'll find atomic, even earth, they're all atomic, small, very small parts.
நீங்க எதை எடுத்துட்டாலும், அது சூரிய ஒளியா இருக்கலாம் அல்லது நெருப்பா இருக்கலாம் அல்லது நீரா இருக்கலாம், அதுல அந்த அணுக்கள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். மண்ணுல கூட சின்ன சின்ன அணு துகள்கள் இருக்கு, மிக மிக சின்ன பாகங்கள்.
Similarly, the Brahma Jyoti is combination of the atomic spiritual sparks who are individual living entities.
அதே மாதிரி இந்த பிரம்ம ஜோதி அப்படின்றது தனிப்பட்ட உயிர்வாளிகளான அணு அளவில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக பொறிகளால் ஆன கலவைதான்.
So, they may merge into that existence of Brahma Jyoti, but because every individual living entity has got individual desires, therefore they cannot exist very long in that individual condition. Impersonal condition.
அவர்கள் இந்த பிரம்ம ஜோதியினுடைய இருப்புல இணையலாம் கூட, ஆனா ஒவ்வொரு உயிர்வாளிகளும் தனிப்பட்ட ஆசைகள் கொண்டிருக்கிறதால அவர்களால நீண்ட காலத்துக்கு அந்த அருவ நிலையில இருக்க முடியாது.
That is stated in the Srimad Bhagavatam. Jennairavindyakha vimukta banina tayasta bhavad abhishuddha buddha. Any person who is thinking that by merging, or one who has already merged into the Brahma Jyoti, he has become liberated.
அது ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்ம ஜோதியில இணையறதால அல்லது ஏற்கனவே பிரம்ம ஜோதியில இணைஞ்சிட்டதால நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோம் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர்,
பாகவத் சேஸ் தட் இஸ் நாட் இன்டெலிஜென்ட் வாட் டு ஸ்பீக் ஆஃப் லிபரேஷன்.
பாகவதம் சொல்லுது அது புத்திசாலித்தனம் அல்ல. அப்படி இருக்கும்போது விடுதலை பற்றி சொல்றதுக்கு என்ன இருக்கு?
He says, ஜென்னேர் விந்தாக்கா விமுக்தம் மானினா Vimuktamanina means he is falsely thinking that he is liberated.
என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா என்னே அரவிந்தாட்ச விமுக்தமானினா விமுக்தமானினா அப்படின்னா அவன் வெறுமனே பொய்யா நான் விடுதலை அடைஞ்சிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கான்
மானினா ஜஸ்ட் லைக் யூ திங்க் யுவர் செல் ஜஸ்ட் லைக் சோ மெனி ரஸ்கல்ஸ் ஹீ திங்க் ஐ அம் காட் யூ சீ ஐ அம் காட்
எத்தனையோ அயோக்கியர்கள் நான் கடவுள் நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்க நான் கடவுள் நினைக்கிற மாதிரி தான்
சோ திஸ் இஸ் ஓன்லி திங்கிங் Actually, they do not know what is God.
அதனால இது வெறும் சிந்தனை தான் உண்மையிலேயே அவங்களுக்கு கடவுள்னா என்னன்னு தெரியல
Otherwise, they would not have dared to say that I am God.
அப்படி இல்லைன்னா நான் கடவுள்னு சொல்றதுக்கான தைரியம் அவங்க கிட்ட வராது
They do not know the meaning of God.
அவர்களுக்கு கடவுளுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியாது
You see? Therefore, they are less intelligent.
அதனால தான் அவங்க புத்தி இல்லாதவங்க
They are thinking I am merged into this.
Now, I came out and they are thinking.
Just like the rabbit. The rabbit, when he is faced with some enemy, he closes his eyes. He thinks, now I am safe.
உதாரணத்துக்கு ஒரு முயல் எதிரி வரும்போது கண்ணை மூடிக்கும். அப்போ அது நினைக்குது இப்ப நான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கேன்.
The rascal animal thinks that he is safe now. Well, he cannot see the enemy.
இந்த அயோக்கியத்தனமான மிருகம் என்ன நினைக்குது இப்ப நான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கேன் என்னால எதிரியை பார்க்க முடியல
Just like a child. When there is something fearful, the child, it is nature, closes the eyes.
ஒரு குழந்தை மாதிரி ஏதாவது பயமான விஷயம் அப்படின்னா இயற்கையாவே குழந்தை கண்களை மூடிக்கும்
I have practical experience. When I was young man, I went to the zoo with my little son. And as soon as there was a tiger cage, the child closed the eyes. Yes.
எனக்கு நடைமுறை அனுபவம் இருக்கு. நான் இளமையா இருக்கும்போது என்னோட சின்ன மகனோட நான் மிருகக்காட்சி சாலைக்கு போயிருந்தேன். அங்க ஒரு புலியோட கூண்டு வந்தது. அங்க வந்த உடனே அவன் கண்ணை மூடிட்டான்.
He could not bear the vicious sight. This is natural.
அந்த பயங்கரமான காட்சியை அவனால பார்க்க முடியல. அது இயற்கையானது.
Similarly, these impersonalists, they are closing their eyes. That's all.
அதே மாதிரி இந்த அருவவாதிகள் அவர்களுடைய கண்களை மூடிக்கிறாங்க. அவ்வளவுதான்.
That's the voidist. They are also doing that. Now I have become free by smoking or by
சூன்யவாதிகள் மாதிரி அவர்களும் அதுதான் செய்யறாங்க ஓ நான் கஞ்சா குடிக்கிறதுனால புகை பிடிக்கிறதுனால இப்ப நான் சுதந்திரமாயிட்டேன் பாருங்க
These things are simply false imagination.
இந்த விஷயங்கள் எல்லாம் வெறுமனே பொய்யான ஒரு கற்பனை
Therefore, they are less intelligent. They are not intelligent.
அதனாலதான் அவர்கள் புத்தி குறைந்தவர்கள் அவங்க புத்திசாலிகள் அல்ல
பாகவத் சேஸ் ஜென்னை ரவிந்தாக்க விமுக்த மாயினா தே ஆர் செல்ஃப் காம்ப்ளசன்ட் தட் ஐ ஹவ் பிகம் ஃப்ரீ லிபரேட்டட் திஸ் அண்ட் தட் பட் ஆக்சுவலி தேர் இன்டெலிஜென்ஸ் இஸ் வெரி கான்டமினேட்
பாகவதம் சொல்லுது என்னே ரவிந்தாட்ச விமுக்த மாயினா நான் சுதந்திரமாயிட்டேன் விடுதலை அடைஞ்சிட்டேன் இது அதுன்னு அவங்க ரொம்ப மன நிறைவோடு இருக்காங்க ஆனா உண்மையில அவர்களுடைய புத்தி ரொம்பவும் கலங்கப்பட்டு போயிருக்கு
என்
ரவிந்தாட்ச விமுக்த மாணினா அவர்கள் வெறுமனே அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க மாணினா அப்படின்னா உண்மையிலே அவன் அப்படி இல்லை ஆனா அவன் நினைச்சிட்டு இருக்கான்
You can think that I am the proprietor of all the banks of this Los Angeles city. You can think.
In the Los Angeles நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா வங்கிகளுக்கும் நான் தான் உரிமையாளன் கூட நீ நினைக்கலாம். நீ நினைச்சிட்டு இருக்கலாம்.
Who checks you? But are you?
யார் உன்னை நிறுத்த முடியும்? ஆனா நீ அப்படியா?
Actually the proprietor of all the banks of this Los Angeles city. Anyone can think intoxication like anything. He has got the liberty. But that is not a fact.
ஆனா உண்மையிலேயே இந்த லாஸ் ஏஞ்சல் நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா வங்கிகளோட உரிமையாளர் நீதானா? போதையில் இருக்கிற யார் வேணா அப்படி நினைச்சிட்டு இருக்கலாம், அவனுக்கு சுதந்திரம் இருக்கு, ஆனா அது உண்மை இல்லை.
Their intelligence is contaminated because they have no information of the Supreme Personality of God.
அவர்களுடைய புத்தி கலங்கப்பட்டிருக்கு, ஏன்னா முழுமுதற் கடவுளை பற்றின தகவல் அவங்களுக்கு கிடையாது.
So long one does not reach to that point. Vasudev Sarvamiti. Krishna is everything.
கிருஷ்ணரே எல்லாம், வாசுதேவ சர்வமிதி என்ற அந்த நிலையை ஒருத்தன் அடையாத வரைக்கும்,
it can take some time, but unless you reach to that point, your all intelligence is imperfect.
நீ கொஞ்சம் காலம் கூட எடுத்துக்கலாம், ஆனா அந்த நிலையை நீ அடையாத வரைக்கும் உன்னுடைய எல்லா புத்தியும் பக்குவமற்றதாவே இருக்கு.
Your knowledge is imperfect, that you must know.
உன்னுடைய அறிவு பக்குவமற்றதுன்றது உனக்கு தெரியணும்.
That for one who takes Krishna, he is most intelligent.
அதனால தான் யார் ஒருத்தன் கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்றானோ அவன் பெரிய புத்திசாலி.
இந்த
முட்டாள்தனமான மக்கள்லாம் என்ன பண்றாங்க, ஸ்புட்னிக் அல்லது பல்வேறு வகையான இயந்திரங்கள் மூலமா ரொம்ப உயரத்துக்கு போறாங்க.
But they cannot find out the shelter and come back.
ஆனால் அவர்களுக்கு அங்க எந்த அடைக்கலம் கிடைக்காதனால திரும்ப வராங்க.
But they are thinking, we are so much advanced in science, we go so high. But you go high, what is your result? You come back again.
ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, விஞ்ஞானத்துல நாம ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம், ரொம்ப உயரத்துக்கு போறோம், ஆனா நீ ரொம்ப உயரத்துக்கு போறதோட பலன் என்ன, திரும்பி வந்துடுறிய.
They will be perfect. Yes, it will be perfect in so many years, in this way and that way.
அவங்க ரொம்ப கர்வத்தோட இருக்காங்க. ஆமா, இன்னும் சில வருஷத்துல இந்த விதத்துல அந்த விதத்துல அதெல்லாம் பக்குவமாயிடும்.
They will never accept defeat. But actually, you see, they go and come back. That's all.
அவங்க தோல்வியை ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. ஆனா உண்மையில அவங்க போறாங்க, திரும்பி வர்றாங்க, அவ்வளவுதான்.
Similarly, these foolish persons were thinking that I shall merge into the Brahma Jyoti. They are less intelligent because they cannot exist there.
அதே மாதிரி நான் இந்த பிரம்ம ஜோதியில இணைய போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க இந்த முட்டாள்தனமான நபர்கள் புத்தி இல்லாதவங்க, ஏன்னா அவங்களால அங்க இருக்க முடியாது.
He has got inclination, desires. There is no facility for fulfilling your desires unless you go to Krishna.
அவனுக்கான சுபாவம் இருக்கு, ஆசை இருக்கு, அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்றதுக்கான வசதிகள் அங்க கிடையாது. நீ கிருஷ்ணர் இடத்துல போனால் ஒழிய.
Therefore, in order to fulfill the desires, you will come again to this material world.
அதனாலதான் அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக மறுபடியும் அவன் இந்த பௌதிக உலகத்துக்கே வரணும்.
Because he wants activities, pleasure.
ஏனா அவன் செயல்பாடுகளை ஆனந்தத்தை விரும்புறான்.
ஆனந்தமய அபியாசா, the spirit soul and the supreme lord is by nature joyful.
ஆனந்தமய அபியாசா, ஆத்மாவும் முழுமுதற் கடவுளும் இயற்கையாவே ஆனந்தமயமானவர்கள்.
Whenever there is question of joyfulness, there must be varieties.
எப்பெல்லாம் ஆனந்தம் அப்படின்ற கேள்வி எழுதோ அங்க நிறைய வகைகள் இருக்கணும்.
There is no variety. So, without variety, he cannot remain there for very long.
அதனால அங்க வகைகள் கிடையாது. அந்த வகைகள் இல்லாததுனால அவனால அங்க நீண்ட காலம் இருக்க முடியாது.
He has to come. But because he has no information of the spiritual varieties, he is bound to come back to this material variety. That's all.
அவன் திரும்பி வர வேண்டியிருக்கு. ஏன்னா ஆன்மீக வகைகளை பற்றின தகவல் அவனுக்கு இல்லாததுனால அவன் இந்த பௌதிக வகைகளுக்காக திரும்பி வர்றதுக்கு பந்தப்பட்டிருக்கான், அவ்வளவுதான்.
So therefore their intelligence is less.
அதனாலதான் அவர்களுடைய புத்தி குறைவானது.
They are not very high class men.
அவர்கள் மிக உயர்தரமானவர்கள் அல்ல.